அன்பு தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
விலையேறப்பெற்ற நண்பரே, கிறிஸ்துவா நிறைந்திருக்கும் ஒரு ஆசீர்வாதமான புத்தாண்டை உங்களுக்கு வாழ்த்துதலாய் சொல்வது எனக்கு மிகுந்த பாக்கியம். தேவ சமாதானம் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வல்லமையால் நிரப்பியிருப்பதாக. மிகவும் ஆவலோடு கூட நீங்கள் எதிர்பார்த்து இயங்கிக் கொண்டிருக்கும் எல்லாம் இந்த ஆண்டு தேவ வல்லமையினால் உங்களுக்கு கிடைப்பதாக. ஏசாயா 26:12, கர்த்தாவே நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று வசனம் சொல்லுகிறது. எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் சாதித்து முடிக்கும்படி கர்த்தரே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருப்பார். இது நிமித்தமாக உங்கள் தனி வாழ்விலும் உங்கள் குடும்பத்திலும் சமாதானம் ஸ்திரப்படுத்தப்படும். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் மிக உறுதியாக ஸ்திரப்பட்டிருப்பதை அனுபவிப்பீர்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய அன்புக்குரிய பிள்ளைகளாயிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த உம்முடைய திட்டம் பலிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம் அன்பு மகனும் மகளும் இந்த ஆண்டு அவர்களுக்கென்று நீர் நிர்ணயித்திருக்கிற உம்முடைய திட்டத்தை பெற்று இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மகாபிரிய சாதனைகளை புரிவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் தகப்பனே நீரே செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஆமேன்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு புதிய வருஷத்தை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருஷமெல்லாம் ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், வனாந்தரங்களை நாம் கடந்து வந்த போதிலும் ஆண்டவர் நம்மை கைவிடவும் இல்லை, வெட்கப்பட விடவும் இல்லை. அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் கடந்த வருஷமெல்லாம் நிறைய நெருக்கங்கள், பாடுகளை சந்தித்தோமே. இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குமோ என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும்பலாம். ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தை உங்களுக்காக தந்திருக்கிறார். சகரியா 9:12, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையான வருஷம், ஆசீர்வாதமான வருஷம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் 2 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ண போகிறாராம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சுபாவமே ஆசீர்வதிப்பதுதான். ஆதியாகமம் 1:28 பாருங்க. முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமை 12:12 ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரை அறியாதிருந்த அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அழைக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்? ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறாரு, ஆபிரகாம் ஒருவனாய் இருந்த போது கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்துக் கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்ப ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருடைய சுபாவம். இப்ப இயேசு அவர் இந்த உலகத்தில் இயேசுவாக உலாவிக் கொண்டிருந்த போது தாய்மார்கள் குழந்தைகளை கொண்டு வந்தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. சீஷர்கள் எல்லாம் இயேசுவை தொந்தரவுப்படுத்தாதங்கன்னு சொன்ன போது இயேசு துக்கப்பட்டார். குழந்தைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்லும் முன்னாலே தன்னுடைய கரங்களை உயர்த்தி தன் சீஷர்களை ஆசீர்வதித்தார். அப்ப நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அவர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அது எப்படி? 2 மடங்காக. நான் இரட்டிப்பாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிழ பண்ண விரும்புகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல் தவறாதவர், வார்த்தை மாறாதவர். அவருடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அப்படியே ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு என்ன ரொம்ப பிரியம் பாருங்கள். வேத புஸ்தகத்தில் 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தை வாசிக்கும் போது சாலமோன் 7 வயதில் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார். கொஞ்ச வயசுல ராஜாவாகிட்டாரு. தேசம் பெரிய தேசம். இப்ப ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன வேணும் கேள், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் கேள்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? ஆண்டவரிடத்துல அப்படியே குழம்பிடுவீங்கல்ல, எதை கேட்கலாம் ஆண்டவரிடத்துல, இதை கேட்கலாமா அதை கேட்கலாமான்னு சொல்லி சாலமோன் அழகான ஒரு விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, நான் சிறு பையனா இருக்கிறேன், ரொம்ப என இளம் வயது உள்ளவன், இவ்வளவு பெரிய தேசத்தை ஆளுகிற பொறுப்பை தந்திருக்கிறீங்க, இந்த ஜனங்களை நியாயம் விசாரித்து நடத்துவதற்கு எனக்கு ஞானம் அவசியம், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாருன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஞானம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். எந்த காரியத்தை செய்வதற்கு ஞானம் அவசியம். ஒரு குடும்பத்தை நடத்தணுமானா ஞானம் நமக்கு அவசியம். ஒரு பிசினஸ் திறம்பட செய்யணுமானா ஞானம் அவசியம். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிற்கேற்ற ஞானம் அவசியம். ஊழியத்தை திறம்பட செய்யணுமானா அதற்கு ஞானம் அவசியம். அதனால்தான் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த ஞானம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சாலமோன் அதை கேட்கிறார், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. சாலமோன் விசேஷமான ஒரு காரியத்தை கேட்கிறான். எனக்கு ராஜ்யத்தின் எல்லையை விரிவாக்குங்க, இன்னும் பக்கத்து நாட்டெல்லாம் எனக்கு தாங்க, பேர் புகழ் எனக்கு தாங்கன்னு உலக காரியத்தை கேட்காம தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்பை திறம்பட செய்து முடிக்கும்படியான ஞானத்தை கேட்கிறானே என்று ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறது. பிரியமானவர்களே, நாமும் இந்த மாதிரி ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்தில் எதை கேட்கணும் என்பதிலே கருத்துள்ளவளா இருந்து நம்ம கேட்கணும். நீ என்ன கேட்டாலும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். சிலருக்கு இந்த வருஷம் எனக்கு வேலை வேணும், இந்த வருஷம் எனக்கு வீடு வேணும், இந்த வருஷம் ஒரு வாகனம் வாங்கணும், இந்த வருஷம் எனக்கு பரீட்சையில வெற்றி வேணும், இது மாதிரிலாம் சின்ன சின்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னால சின்ன காரியம். பெருசா திங்க் பண்ணுங்க, பெருசா யோசிங்க. அவர் பெரிய தேவன், அவர் எதையும் கொடுக்க வல்லமை உள்ள தேவன். அப்ப ஆண்டவர் விரும்புகிற மாதிரி கேட்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. சாலமோன் 1 கேட்டார். ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோனே உன்னுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது, நீ கேட்ட காரியம். அதனால ஆண்டவர் சொல்றார், 1 ராஜாக்கள் 3:12 சாலமோனே, உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. பாத்தீங்களா, அதான் தேவனுடைய இருதயம். ஞானம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டபோது ஞானத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன், அதே சமயத்துல அது இல்லாதபடிக்கு நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் சாலமோன் வந்து பெரிய ஐஸ்வர்யனாய் அந்த காலத்துல வந்த ராஜாக்களிலேயே அவனுடைய ஐஸ்வர்யம் தான் ரொம்ப பெரிதாக கருதப்பட்டது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய புகழை உலகமெங்கு பரவச் செய்து அவனை மகிமைப்படுத்தினார். உங்க வாழ்க்கையில தேவனிடத்துல என்ன ஆசீர்வாதத்தை கேட்க போறீங்க? அவர் இரட்டிப்பான நன்மை தருவன் சொல்றார் ஆண்டவர். நீ ஒன்னு கேட்டா ரெண்டு தருவார். நீ என்ன கேட்க போறீங்க? நீங்க டிசைட் பண்ணுங்க, யோசிங்க. ஆண்டவரத்துல என்ன கேட்கலான்னு யோசிங்க. சரீர சுகம், அது கூட ஒரு ஆசீர்வாதம் தான். நல்ல ஞானம், அது ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம், குழந்தை இல்ல, ஒரு குழந்தை ஆண்டவர் 2 வருஷம் தரணும், அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் தருவார். திருமண காரியம் நடக்கணும், பிசினஸ்க்கு ஒரு வழி திறக்கப்படணும், இந்த கடன் பிரச்சனையில இந்த வருஷம் நான் விடுதலை ஆகிறணும், இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் தான். அவர் கையில் இருக்கிற நன்மைகள் ஏராளம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்துல, எது அவசியமோ அந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் விசுவாசத்தோடு நீங்க கேட்டா 2 மடங்கு தருவார். தான் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தார் கண்ணீரோடு வந்து சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி. ஆண்டவர் தருவார் என்று ஆறுதல் படுத்த முயற்சிக்கும் போது எல்லாரும் நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியல, மற்றவங்களுக்கு மத்தியில வெட்கப்பட்டு நிக்கிறோன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கூனி குறுகி போன நிலைமையில வேதனையோடு அழுதார்கள். அது என் இருதயத்தை உடைத்து விட்டாரு. எனக்கே இவ்வளவு பாரம்னா அவங்களை சிருஷ்டித்த தேவன் அதை பார்த்து இவ்வளவு துக்கம் அடைவார். அவருடைய கண்ணீரை கண்டார். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் தொடர்ந்து ஒரு 2 வருஷத்துல 2 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்ப பாருங்க, ரெட்டிப்பான சந்தோஷம், ரெட்டிப்பான மகிழ்ச்சி. ஒண்ணுதான் கேட்டாங்க, 2 குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் மகிழ பண்ணிவிட்டார். உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க தொழில, உங்களுடைய வேலையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய படிப்பின் காரியத்துல, உங்களுக்கு எந்த காரியத்துல இந்த வருஷம் ஆசீர்வாதம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எதிர்பார்ப்பதை விட 2 மடங்காய் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குரியதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? இரட்டிப்பான நன்மை தருவேன், என் ஆண்டு சொன்னது எனக்குரியது, இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது, எனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார், இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்கி கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும், அதற்காக ஜெபம் செய்யணும். அன்றுவரே இப்படி வாக்கு கொடுத்தீரே, அது என் வாழ்க்கையில நிறைவேற்றி தாரும். நீங்க அதை சொல்லி ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆம்பரியமானவர்களே, ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் வந்தார்கள், ஒரு கடிதத்தை காண்பித்தார்கள். ரொம்ப பழைய கடிதம் அது. எதுக்கு பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறீங்க? நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே உங்களுக்கு எழுதின கடிதம். அவங்க சொன்னாங்க, அப்போ நாங்க ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்த போது உங்களுக்கு ஜெபிக்க கடிதம் எழுதி இருந்தோம். அப்ப நீங்க ஜபம் பண்ணி இந்த வாக்கு தத்துவத்தை எழுதி இதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு அந்த கடிதத்துல குறிப்பிட்டு இருந்தீங்க. இந்த கடிதத்தை வைத்து அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி சொல்லி நாங்கள் ஜபம் செய்கிறோம். இந்த வாக்கு தத்துவத்தை நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நானும் என் மனைவியும் என் குடும்பத்துல இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி சொல்லி ஜெபித்தோம். அதன்படியே கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம். அதனாலதான் அந்த வாக்கு தத்துவம் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாக அந்த கடிதத்தை பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அவங்க அதை சாட்சியா சொல்லி மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை துதித்தார்கள். அந்த வாக்கு தத்துவத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபித்தபடியினால் தேவன் வாக்கு மாறாதோர் என்பதை நிரூபிக்கும்படி அதன்படி ஆசீர்வதித்தார். நீங்களும் ஆண்டவரை பார்த்து இந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷம், ஆண்டவர் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், வருமானத்தில் ஆசீர்வாதம், அல்லது உங்களுடைய குடும்ப காரியத்தில் ஆசீர்வாதம், உங்களுடைய நீ கையிட்டு செய்கிற பிரயாசங்களில் ஆசீர்வாதம், ஊழிய செய்து கொண்ட ஊழியத்தில் ஆசீர்வாதம் ரெண்டு மடங்கு. எதுவானாலும் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான், நான் விசுவாசிக்கிறேன், அதன்படி ஆசீர்வதின்னு ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில் கைகளை கூப்பிக் கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க, இயேசுவை கண் முன்னால நிறுத்துங்க, அந்த வாக்குத்தத்தை விசுவாசிங்க. நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க சிலுவையிலே அவர் தன்னையே பலியாய் கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி நமக்காக தன்னை பலியாய் கொடுத்தபடியால் வாக்குத்தங்களை நினைவு கூர்ந்து அற்புதம் செய்கிற ஆண்டவர். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த புதிய வருஷத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு புதிய வருஷத்தை மகிழ்ச்சியோடு காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திற்கு என்னை தந்திருக்கிற வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு கொடுத்த எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது, எங்களுக்குரியது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் குடும்பத்திற்குரியது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வருடம் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறீர், ரெண்டு மடங்கு எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். ஆண்டவரே, நல்ல சரீர சுகம், உங்களுடைய வருமானத்தில் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம், நாங்கள் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ரெண்டு மடங்காய் பெருக பண்ண போகிறீர், எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை காண செய்ய போகிறீர். எங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாய் ரெண்டு தனியான பலன் வரும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில, படிப்புல, வேலையில, பிசினஸ்ல, குடும்பத்துல என்னென்ன காரியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம், அந்த காரியத்தில் எல்லாம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை நீ தரப்போகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்தபடி ரெண்டு மடங்கு எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதியும், சரீரத்தில நல்ல சுகம் என்கிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படி விசுவாசத்தோடு இடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வருடம் நீர் வாக்கு கொடுத்தபடி இரட்டிப்பான நன்மை உண்டாகட்டும், இன்றைக்கே அது உண்டாகட்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை அவளுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அருளி செய்தவளை மகிழ பண்ணும். பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பின் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தாரும். சரீரத்திலே நல்ல சுகபலனை கொடுத்து ரெண்டு மடங்கு சரீர பலன் உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டு மடங்கு ஞானத்தை அருளி படிப்பில பெரிய வெற்றிகளை கொடுத்து அவளை மகிழ பண்ணும். வியாபாரம் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை பெருக பண்ணும்படி வியாபாரத்தை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணும். வேலை செய்கிற பிள்ளைகளிலே ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை வேலையிலே கொடுக்கும்படி உயர்வை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். வருமானத்தை கத்தர் பெருக பண்ணி கொடும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரெண்டு மடங்கு ஆத்துமாக்களை தாரும். ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது உடைய கரம் வைத்து ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். குழந்தை இல்லையே என்று சொல்லி அவமான நிந்தை நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வெட்கத்திற்கு பதிலாய் ரெண்டத்தினியான பலன் வரும் என்ற வார்த்தையின்படி இந்த வருடத்தில் ரெண்டத்தனியான பலனை கொடுத்து அவளை மகிழ பண்ணும். இதோ இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இரட்டிப்பான நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இதை பெற்றுக் கொள்கிறோம். இன்றைக்கு அற்புதத்தையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகள் காணட்டும். இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இனி தினமும் இந்த வாக்கு தத்த வசனத்தை நீங்க சொல்லி உங்க தனி ஜபத்துல, குடும்ப ஜபத்துல எல்லாம் சொல்லி நீங்க ஜெபிக்கணும். இந்த வாக்கு தத்தத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள, அந்த வார்த்தை சொல்லி ஜெபித்து அப்படி நீங்க விசுவாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதை காண்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் ரட்சகராம் இயேசு ராஜன் தந்திடுவார்.
ஆண்டவரே.